السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على حبيبه محمد صلى الله عليه وسلم مبعوث رب العالمين، وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. فقد قال الله رب العزة تبارك وتعالى في كتابه الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فاتقوا الله الذي تساءلون به والأرحام، صدق الله العظيم. وقال نبينا وحبيبنا محمد صلى الله عليه وسلم عن ربه تعالى عز وجل، فقال الله تعالى: أنا الرحمن الرحيم، وخلقت الرحمة وشققت له من اسمي، فمن قطعه قطعته، ومن وصله وصلته، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமான சகோதரர்களே, நேற்றைய நம்முடைய முதாக்கராவின் போது அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறகு இந்த உலகத்தில் அன்பு காட்டப்பட வேண்டிய, இரக்கம் காட்டப்பட வேண்டிய, அரவணைக்கப்பட வேண்டிய ஒரு உயிர் பாலுமாக இருந்தால் அது நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் என்பதை நாம் பார்த்தோம். நம்முடைய பெற்றோர்கள் உலகத்தில் ஹயாத்தோடு இருக்குகிற பொழுதும் அவர்கள் அரவணைக்கப்பட வேண்டும் என்ற குர்ஆன் சொல்கிறது. அதுபோன்றவர்களுடைய ஒப்பாத்துக்கு பிறகும் கூட அவர்கள் மண்ணறைவாசிகளாக, கபர்களில் வாழுகிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் தியாரம் செய்யப்பட வேண்டும், அவர்களுக்கு போய் சலாம் சொல்லப்பட வேண்டும், அவர்களுக்கு துஆ செய்யப்பட வேண்டும் என்பதையும் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அன்பின் சகோதரர்களே, நபிவாய் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு இடைப்பட்ட அந்த இடத்தில் அபுவா என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் தான் தன்னுடைய தாயார் வஃபாத்தாகி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியில் தான் அபுவா என்ற இடம். அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு தாயார் ஆமினா என்ற அந்த பெண்மணி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வருகிற பொழுது நபிவாயி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் ஆசைப்படுகிறது, என்னுடைய தாயாருக்காக வேண்டி நான் இஸ்திகஃபார் செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்கிறார். யா அல்லாஹ், என்னுடைய தாயார் வஃபாத்தாகி இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், என்னுடைய தாயாருக்காக வேண்டி துஆ செய்கிற இஸ்திகஃபார் செய்வதற்கு நீ அனுமதி தர வேண்டும் யா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சொன்னான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, உங்களுடைய தாயாரை நீங்கள் தியாரம் செய்யுங்கள், உங்களுடைய தாயாருடைய கபரை நீங்கள் தியாரம் செய்யுங்கள் என்று அனுமதி கொடுத்தான். இந்த நேரத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இதுநாள் வரை கபர்கள் தியாரம் செய்யப்பட கூடாது என உங்களை நான் தடுத்திருந்தேன், ஆனா அல்லாஹ் என்னுடைய தாயாருடைய கபரை தியாரம் செய்வதற்கு எனக்கு அனுமதி தந்திருக்கிறான், அதனால நீங்களும் கபர்களை தியாரம் செய்யுங்க. ஃபைன்னஹா துதக்கிருக்குமுல் ஆகிரா, கபரை தியாரம் செய்வது என்பது அந்த மன்னரை வாசிகளை நினைத்து பார்த்தல் என்பது உங்களுக்கும் நாளை மறுமையை பற்றி உள்ள சிந்தனையை ஏற்படுத்தும். நீங்களும் இது போல மௌத்தா போக போறீங்க, கபரில் அடக்கம் செய்யப்பட போறீங்க, நீங்க செஞ்சது நல்லது கெட்டதுகளை பற்றி விசாரிக்கப்பட போறீங்க, அதற்கான பிரதிகுல் நாளை மறுமையில் நல்லதோ கெட்டதோ நீங்கள் கொடுக்கப்படுவீர்கள் என அந்த சிந்தனை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால கபரு தியாரத்தை நீங்க தியாரத்து கபரு செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அது ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறதா அந்த சகோதரர்களே, ஜியாரத்துல் கபர் என்பதனுடைய தடுக்கப்பட்டதற்கு பிறகு கிடைக்கப்பட்ட அனுமதி பெற்றோரை ஜியாரத் செய்வதை வைத்துதான். இன்னைக்கு நிறைய பேர் பெற்றோர்களை ஜியாரத் செய்யறதை மறந்துட்டு வேற வேற எங்கேயோ ஜியாரத்துக்கு போறாங்க. வானாம்னு சொல்லல, ஆனா ஜியாரத்துல் கபர்ல பெற்றோர்கள் நிச்சயமாக உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதை நாங்க மறந்துட கூடாது. அதுபோல நேற்றைய பாடத்துல நாங்க பார்த்தோம், பெற்றோர்களுக்கு ஒப்பாத்துக்கு பிறகு துவா செய்யற விஷயத்தை நாங்கள் தெளிவாக நாங்க பார்த்தோம். தெளிவான சகோதரர்களே, இந்த தொடர்ல நாங்கள் பார்க்குகிற பொழுது அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இந்த உலகத்துல மனிதர்களை படைத்து தனி மனிதனாக அல்லாஹ் ஆக்கல, மனிதரை மட்டும் படைச்சி நீ தனித்தனியா வாழு என்று அல்லாஹ் ஆக்கல், மனிதன் என்பவனுக்கு ஒரு குடும்ப உறவையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான், ஒரு குடும்ப பின்னி பிணைகிற வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அதுல பெற்றோர்கள், அந்த பெற்றோர்களின் மூலம் நமக்கு கிடைக்குகிற நம்முடைய சகோதர சகோதரிகள், அந்த பெற்றோர்கள் மூலமாக கிடைக்கிற அவர்களுடைய சகோதர சகோதரிகள் உம்மாவுடைய சைடில் எடுத்து பார்த்தா, உம்மாவுடைய நானா தம்பி எங்களுக்கு மாமா, உம்மாவுடைய தாத்தா தங்கச்சி எங்களுக்கு சாட்சி பெரியம்மா, மகரமியத்தான பெண்கள். வாப்பாட சைடில் எடுத்து பார்த்தா, வாப்பாவுடைய நானா தம்பி சாச்சா பெரியப்பான்னு சொல்கிறோம். அதே போல வாப்பாவுடைய தாத்தா தங்கச்சி எங்களுக்கு மாமிமார், மகரமியத்தான பெண்மணிகள். இன்னைக்கு எங்க சமூகத்துல வித்தியாசமாக விளங்கி கொண்டாங்க. இந்த சாச்சா மாமா மாமி, அதே போல சாச்சா பெரியப்பா, தன்னுடைய தன்னுடைய தாயின் சகோதரி சாச்சி பெரியம்மா, இவங்கள ஹஸ்பனாக கணவருமார்களாக இருக்கிற சாச்சா பெரியப்பா, இவங்களையும் எங்கட வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மகரமான ஆண்களாக எடுத்துக்கொண்டாங்க. அதே போல ஆண்களுடைய பகுதியில எங்கட உம்மாவுடைய சகோதரர்களாக வருகிற, அல்லது பாப்பாவுடைய சகோதரர்களாக வருகிற சாச்சா பெரியப்பா, உம்மாவுடைய சகோதரன் நானா தம்பி நான் மாமான்னு சொல்கிறோமே, இவர்களுடைய பெண்களை மனைவியர்களை எங்களுக்கு மகரமான சாச்சி பெரியம்மா அல்லது மாமின்னு நாங்கள் ஆக்கி கொடுக்கிறோம். சகோதரர்களே, அது தவறான ஒரு எண்ணம் என்பதை நாங்கள் விளங்கிக்கிறோம். எங்களுக்கு பார்ப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்ட மகரமியத்தான சாச்சி பெரியம்மா என்பது எங்கட உம்மாட கூட பிறந்த சகோதரிகளாக இருந்தால், சாட்சி பெரியம்மா உம்மட தகச்சி, உம்மட தாத்தா சாட்சி பெரியம்மா, இவர்களை பார்க்கலாம். மகரமியத்தான சாட்சி பெரியம்மா அவங்கதான். சாச்சர பெரியப்பட கொண்டாட்சி பாட வச்சு நாங்க பெரியம்மா நாங்க சாட்சின்னு சொல்கிறது, அது ஒரு பேச்சளவில் சொல்கிறோம். அது நமக்கு மகரமியத்தான சாட்சி பெரியம்மாவாக இருக்க மாட்டாங்க. இதேபோல எங்கட மாப்பட சகோதரிகள் தாத்தா தங்கச்சி மாமின்னு சொல்கிறோமே, இவங்கதான் எங்கட மகரமியத்தான மாமிமார், இவங்க மகரமியத்தான மாமிமார். எங்கட உம்மட நானா தம்பி மாமா, அவங்க கல்யாணம் முடிச்ச பெண்கள் மாமி மாமான்னு சொல்லுகிறோமே, இது பேச்சளவில் நாம் மாமி மாமான்னு சொல்கிறோம். அவர் எங்கட குடும்ப உறவுகளை மகரமியத்தான மாமி மார்களாக ஆக மாட்டாங்க என்பதை நாங்கள் விளங்கிக்கொள்ளும். இது போக இன்னொரு விசேஷமான ஒரு மாமி, மகரமியத்தான மாமி தான், எப்படி எங்கட வாப்பட சகோதரியை நாங்க மாமின்னு சொல்கிறத போல, நாங்க திருமணம் முடித்த எங்கட மனைவியர்களுடைய உம்மா அவங்களை மாமின்னு சொல்கிறோமே, இந்த பெண்களும் மகரமியத்தான பெண்கள். இதுதான் நாங்க விளங்கிக் கொள்ளும் சகோதரர். குடும்ப உறவுகள் எப்பேற்பட்ட மகரம் யாரு, மகரம் இல்லாதவர்கள் யாரு, குடும்ப உறவுகள் எந்தெந்த வகையில் நாம் உள்ளடக்கம் பெற வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கனிமா நண்பின் சகோதரர்களே, எங்கட இஸ்லாம் இந்த குடும்ப உறவையும் பேணுகிறத பற்றி மிக ஆழமாக தெளிவாக பேசியிருக்கிறோம். குடும்ப உறவுகள் எவ்வாறு மதிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி மிக அழுத்தமாக பேசியிருக்கிற சகோதரர். நான் இரக்கம் உள்ளவன், நான் அன்பு காட்டுகிறவன். இந்த ரஹ்ம் என்ற குடும்ப இனபந்தத்துவத்தை நான் படைத்திருக்கிறேன். குடும்ப இனபந்தத்துவம் என்ற அந்த அடிப்படையை நான் தான் படைத்திருக்கிறேன். அந்த குடும்ப இனபந்தத்துவம் என்பதை படைத்து அதற்கு என்னுடைய பெயரில் இருந்துதான் ஒரு வார்த்தை அதற்கு நான் பெயராக வைத்திருக்கிறேன். குடும்ப உறவுக்கு அரபியில சொல்வாங்க ரஹம் சொல்வாங்க, குடும்ப உறவுக்கு ரஹம் என்று சொல்வாங்க. இந்த ரஹம் என்ற வார்த்தை கனிமான சகோதரர்ல ரஹ்மான் ரஹீம், அந்த ரஹ்மான்ல பாருங்க ஆரம்ப எழுத்து ரா, அதுக்கு பிறகு இருக்க எழுத்து ஹா, அதுக்கு பிறகு வரக்க எழுத்து அங்க மீம், அந்த மீமுக்கு பிறகு இருக்கிற அழிப்பை நூனை மேலதிகமான எழுத்துன்னு சொல்லுவாங்க ரஹ்மான் உள்ள. இதே போல ரஹீம் சொல்கிறோமே, முதல் எழுத்து ரா, இரண்டாவது எழுத்து ஹா, அதுக்கு பிறகு யா மேலதிகமான எழுத்து, கடைசி எழுத்து மீன். எனவே அடிப்படை என்பது ரஹ்முன் என்பதுதான் அடிப்படை. அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய பெயரில் இருந்து குடும்ப உறவு என்பதற்கு நான் பெயர் வைத்திருக்கிறேன், அதற்கும் ரஹம் என்றுதான் பெயர் வைத்திருக்கிறேன். நாங்க யோசிச்சு பார்க்கணும் சகோதரன், நாங்க நீங்க குடும்ப உறவுகளை யாரெல்லாம் பேணி நடத்துகிறோமோ, யாரெல்லாம் பேணி நடத்துகிறோமோ, அல்லாஹ்வுடைய முக்கியத்துவத்தை விளங்கி நாம் பேணி நடத்துகிறோம். எனவே அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய பெயர் கொண்டு பெயர் வைக்கப்பட்டிருக்கிற இந்த குடும்ப உறவு என்பதை மன் வஸலஹு, யார் சேர்ந்து நடத்துகிறார்களோ, வஸல்துஹு, நானும் அவர்களை என்னுடைய ரஹ்மத்தின் பக்கம் சேர்த்துக் கொள்கிறேன். ஒமன் கதஹு, யாரு என்னுடைய பெயர் கொண்டு வைக்கப்பட்டிருக்கிற அந்த குடும்ப உறவை துண்டித்து விடுகிறார்களோ, அவர்களை என்னுடைய அன்பை அருளை விட்டும் நானும் துண்டித்து விடுகிறேன். நானும் நீங்களும் முடிவு பண்ணுவோம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் துண்டிக்கப்பட்டவர்களாக நாங்கள் ஆக விரும்புகிறோமா, அல்லது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோடு இணைக்கப்பட்டவர்களாக நாங்கள் ஆக விரும்புகிறோமா.
நான் யோசிக்கணும் சார். நபியுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இந்த ஹதீஸுடைய தொடர்கள்ல, அல்லாஹ் உலகத்தை படைச்சான் நாங்கெல்லாம் நம்பியிருக்கிறோம், உலகத்துல எல்லா படைப்பினங்களையும் படைத்தான் நாங்க நம்பியிருக்கிறோம், எல்லாம் படைச்சு முடிச்சதுக்கு பிறகு அதுல ஒரு படைப்பு தான் இந்த குடும்ப உறவு என்பதும், எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு இந்த குடும்ப உறவு என்பது அல்லாஹ்விடத்தில் எழுந்து நின்றதா கடைக்கு முதலாளியா இருப்போம், எங்கட தலைமைத்துவத்துக்கு கீழே தொழிலாளிகள் இருப்போம், அப்படி எல்லாம் இருக்கும். ஏதாவது பிரச்சனை வந்தா எல்லாரையும் அட்வைஸ் பண்ணுவோம், எங்கட பிள்ளைகளை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவோம், நான் ஒரு டீச்சரா இருந்தா எங்களுக்கு கீழே இருக்கிற மாணவர்களை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவோம், நல்ல முறையில நடந்து கொள்ளணும், ஒத்துமையாக இருக்கணும், ஒத்தர் கொத்தர் வீட்டுக் கொடுப்போல் நடக்கணும், யாரும் எதாவது செஞ்சா மன்னி கொடுக்கணும், உள்ளத்துல விசாலமான எண்ணங்களை ஏற்படுத்தி கொள்ளணும், அடுத்த ஆக்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, எப்போதுமே நல்லதை நினைக்கணும், நல்லதை செய்யணும், எல்லாருமே அட்வைஸ் பண்ணுவோம். இந்த நேரத்துல நாங்க நீங்க அனுபவத்தை பார்த்திருக்கோம், யாராவது ஒரு புள்ள அல்லது ஒரு மாணவர் அல்லது கடையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்ன சொல்லுவாங்க, இவர்தான் ஒரே இணைய பேச தின்றது, இவர் என்ன கூட பேசுறாரு இல்ல, எப்ப பார்த்தாலும் கோபம் பிடிச்ச மாதிரி இருக்கிறார், புள்ள சொல்லு வாப்பா நூ மூத்த நானாத்த நீ ஒரே அடிக்கிறான் வாப்பா, இதெல்லாம் எங்க அனுபவத்தை நாங்க பார்த்திருக்கோம். இதே போல நம்ம சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய எல்லா படைப்புகளையும் படைக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த ரஹ்ம் என்ற குடும்ப உறவு அல்லாஹ்விடத்தில் எழுந்து நின்று கேட்கிறது, யா அல்லாஹ் இது உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடப்பட வேண்டிய இடம், யா அல்லாஹ் நீ என்னை குடும்ப உறவு என்று பின்னி பிணைந்த உறவாக இருக்க வேண்டும் என்று படைத்திருக்கிறாய், எனவே உலகத்தில மனிதர்கள் என்ன துண்டிச்சிடக்கூடாது, யா அல்லாஹ் நான் துண்டாடப்படக்கூடாது என்பதை கொண்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன், என்ன மக்கள் துண்டிச்சிட கூடாது, என்ன துண்டாடப்பட கூடாது என்பதை கொண்டு உன்னை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் யா அல்லாஹ் என்று இந்த குடும்ப உறவு அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடியது என்று சொன்னாங்க. இந்த அளவுக்கு அல்லாஹ் குடும்ப உறவுகளை பற்றி அல்லாஹ் மிக மிக விசாரமாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆனும் நமக்கு சொல்லியிருக்கிறது மட்டுமில்ல, அதற்கான முன் உதாரணங்களையும் காட்டியிருக்கிறது. குர்ஆன் சூரா சூரத்துன் நிசா, குர்ஆனுடைய 4வது சூரா 4வது ஜுஸ்விலே அமைந்திருக்கிறது, எடுத்து பாருங்க, அதனுடைய ஆரம்பத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், வத்தகுல்லா அல்லதீ தஸ்தாஅலூன பிஹி, இந்த அல்லாஹ்வை கொண்டு உங்களுக்குள்ளே கொடுக்கல் வாங்கல் உங்களுடைய உரிமைகளை கேட்டு பெற்றுக் கொள்கிறீர்களோ. நேரத்தில் நீங்கள் சொல்றோமே நானா போயிட்டு பிரச்சனை வந்தா, நானா அல்லாஹுக்காகவே நீங்கள ஹக்குகளை தந்துருங்க, சாச்சா பெரியப்பாட்ட வாப்பா மௌத்தா போனதுக்கு பிறகு சாச்சா பெரியப்பா வாப்பா எல்லாம் ஒரே குடும்ப பிசினஸ்ல இருந்திருப்பாங்க, ஒரே கடையை வச்சு நடத்திருப்பாங்க, வாப்பா மௌத்தா போனதுக்கு பிறகு எங்களை உதறிவிட்டாங்கன்னு சொன்னா இப்ப நாங்க சாச்சா பெரியப்பாட்ட போய் செல்றோம், அல்லாவுக்கு அவன் எங்கட வாப்பாட ஹக்குகளை தந்துருங்க. அல்லா சொல்லுகிறான், அல்லாவுடைய பெயர் கொண்டு உங்களுடைய உரிமைகளை கேட்கிறீர்களே அந்த அல்லாஹை பயந்து கொள்ளுங்க. குடும்ப உறவுகளை துண்டித்து விடுவதை விட்டும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அந்த குடும்ப உறவுகளை பயந்து கொள்ளுங்கள், அந்த குடும்ப உறவுகளை பயந்து கொள்ளுங்கள். எனவே கண்ணியமான அன்பின் சகோதரர்களே, அந்த வகையில நாங்க நீங்க யோசிச்சு பார்க்கணும், எங்கட குடும்ப உறவுகளுக்கு நாங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். நேற்றைய பாடத்துல பார்த்தோம், பெற்றோர்கள் ஒப்பாத்தானத்துக்கு பிறகு செய்யப்பட வேண்டிய கடமைகள்ல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த பெற்றோர்களை கொண்டு எந்த உறவுகளை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களோ அந்த உறவுகள் சேர்ந்து வாழப்பட வேண்டும். அப்போ உம்மாண்டா உம்மாவின் மூலமாக சாட்சி பெரியம்மா, உமா இல்லாட்டி சாட்சி பெரியம்மா என்பது இல்லை, பாப்பாண்டா பாப்பாவின் மூலமா சாட்சி பெரியப்பா, பாப்பான்னு எங்களுக்கு கொண்டு இல்லன்னு எங்களுக்கு சாட்சி பெரியப்பா சாட்ச பெரியப்பா கொண்டு இல்ல, அவர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய பிள்ளைகள் இல்ல. தெரியுமா நண்பின் சகோதரர்களே, எங்களை பெற்றெடுத்த பாப்பா இன்னும் பல பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க, அதனால எங்கட சகோதரர்கள் எங்களுக்கு உமா பாப்பாண்டு இல்லன்னு இருந்தா எங்களுக்கு சகோதர சகோதரிகள் இல்ல. எனவே எங்கட தாயும் எங்கட தந்தையின் மூலம் எந்த உறவுகள் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கிறதோ அந்த உறவுகள் பாதுகாக்கப்படுவது, அவர்களை சேர்ந்து நடப்பது, அவர்களை அனுசரிப்பது, அவர்களை அரவணைப்பது எங்களை உங்களை பெற்றெடுத்த உமா பாப்பாவுக்கு நாங்க மௌத்துக்கு பிறகு செய்கிற கடமை என்பது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். தெரியுமா நண்பின் சகோதரர்களே, இப்ப சகோதர சகோதரிகள் எடுத்து பார்க்கணும், சகோதர சகோதரிகளை இஸ்லாமிய பார்வையில மூணு வகையான பிரிவாக பிரித்து காட்டியிருக்கிறார். சகோதரர்களே, மவாரிஸ் என்று சொல்கிற ஒரு பாடம் இருக்குகிறது, அனந்தர சொத்து பங்கீடு செய்தல், எனக்கு சொந்த சகோதரன் என்ற உமா பாப்பாவும் அவருடைய உமா பாப்பாவும் இணைய பெற்றெடுத்த உமா பாப்பா என நானவையும் பெற்றெடுத்திருந்தாங்கடா உமா பாப்பா ஒரே உமா பாப்பா எனக்கு சொந்த சகோதரன். சகோதரர்கள் இதே போலதான் எங்கட உம்மா வாப்பார வபாத்துக்கு பிறகு அல்லது சசகை என்று சொல்லுகிற விவாகரத்து ஏற்பட்டதுக்கு பிறகு எங்கட உம்மா இன்னொரு கல்யாணம் முடிச்சு அந்த உம்மாவுக்கு இரண்டாவது திருமணத்தின் மூலம் கிடைத்திருந்த குழந்தைகள் இருந்தால் எங்கட தாய் வழி சகோதர சகோதரிகள் அவங்களும் தாய் வழி சகோதர சகோதரிகள் எங்கட சகோதர சகோதரிகள் தான். இப்படி இஸ்லாம் மூன்று வகையாக பிரித்து அவர்களுக்குரிய பங்குரிமைகளையும் சொல்லியிருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும் சகோதரர் எங்க பாப்பா கல்யாணம் முடிச்சா ரெண்டாவது கல்யாணம் முடிச்சா அந்த உமாவுக்கு நாங்க எதிரியாக மாறுகிறோம். சில இடங்கள்ல பாக்கு பாப்பா அவர் தேசத்து கல்யாணம் முடித்துக் கொண்டாரு எங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்ல பாப்பட பிள்ளைங்க அவர் பார்த்துக் கொள்ளட்டும் எங்களுக்கும் இந்த சம்பந்தம் இல்ல இல்ல இஸ்லாம் சொல்லுது உங்களோட பாப்பட புள்ளண்ட உங்களுக்கும் சகோதர சகோதரிகள் தான் உங்களோட உம்மன பிள்ளைகள் இரண்டாவது மறுமணத்தின் மூலம் முடிக்கப்பட்டு கிடைக்கப்பட்ட பிள்ளைகளா உங்களுக்கும் சகோதர சகோதரிகள் தான். அவங்களுக்கும் அவங்களோட சகோதரர்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையே இதுதான். என்ன பிரச்சனை பாப்பா ஒண்ணு உமா வேற பாப்பா ஒண்ணு உமா வேற யாக்கூப் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் எல்லாமே பிள்ளைகளும் ஆனா யாக்கூப் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ரெண்டு திருமணம் ஒரு திருமணத்தின் மூலம் கிடைக்கப்பட்ட ஆம்பளை பிள்ளைகள் ஒரு சைடு ஆகிட்டாங்க அவர்கள் எதிரியா பார்த்தாங்க தன்னுடைய தந்தையுடைய மறுமணத்தின் மூலம் கிடைக்கப்பெற்ற நபியினா யூசுப் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய சகோதரன் பின்யாமீனையும் அவங்க வித்தியாசமான கோணத்துல பார்த்தாங்க. அல்லா பாடம் சொல்லித்தாராம் அப்படி பார்க்காதீங்க உங்களோட பாப்பா பெற்ற பிள்ளைகள் அன்னைக்கு எல்லாரும் சகோதர சகோதரிகள் தான். பிரிச்சு பார்க்காதீங்க பிரிச்சு பார்த்தா என்ன நடக்கும் ஹசதி என்ற பொறாம வரும் ஹசதி என்ற பொறாம வரும். அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொலை செய்ய பார்த்தாங்க கடைசி கட்டத்தை ஒன்றும் செய்ய வழியில் எப்படியாவது வாப்பால இருந்து பிரிக்கணும் கொண்டு போய் கிணத்துல போட்டாங்க செய்ய வேண்டிய அநியாயத்தெல்லாம் செஞ்சாங்க. கனிமா நன்றி சகோதரர்களே ஆனா முடிவு என்னது நல்லவர்களாக இருந்தா என்ன செய்யணும் தனக்கு எந்த சகோதரர்கள் எந்த சகோதரிகள் என்ன அநியாயத்தை காத்தாலும் கூட அல்லாஹ்வுக்கு படிச்சுத்தாரான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன சொன்னாங்க சகோதரர்களை பார்த்து லா தத்ரீப அலைக்குமுல் யௌம் லா தத்ரீப அலைக்குமுல் யௌம் நீங்க செஞ்ச துரோகங்கள்லாம் நான் மறக்கல்ல ஞாபகத்தில் இருக்குகிறது ஆனா உங்களுக்கு இன்றைக்கு எந்த தண்டனையும் நான் தரப்போறது இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தி எல்லாம் சரி கடைசி கட்டம் என்ன நடந்துச்சு தவறு என்பது என்று விளங்க வந்துச்சு உமா வாப்பாவை கூட்டு வர சொன்னாங்க ரெண்டு பேருமே வந்தாங்க எல்லா குடும்ப உறவுகளும் ஒன்று சேர்ந்தாங்க அநியாயம் செஞ்ச சகோதரர்கள் தன்னுடைய அநியாயத்தை விளங்கி கொண்டாங்க பாவ மன்னிப்பு தேடினாங்க வாப்பாவும் சொன்னாங்க நீங்க தவறு செஞ்சீங்கதான் என்னிலிருந்து இந்த பிள்ளைகளை நீங்க பிரிக்கிறதுக்கு சூழ்ச்சி செஞ்சீங்கதான் ஆனா உங்களை நான் மன்னிச்சுட்டேன் பாப்பா பிள்ளைகளுக்கு மன்னிப்பு கொடுக்கறான் சிருளக்கும் ரப்பி என்ற ரப்பிட்ட என் பிள்ளைகளே உங்களுக்காக நான் மன்னிப்பு தேடுவேன். சகோதரன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க லா தத்ரீப அலைக்குமுல் யௌம் இன்னைக்கு உங்களுக்கு எந்த தீவினையும் நான் செய்ய போறது இல்ல எந்த தண்டனையும் தர போறது இல்ல அல்லாஹ் மன்னிக்கிற ரஹ்மான் அல்லாஹ் மன்னிச்சிரட்டும் சொன்னாங்க. இதான் இஸ்லாம் சகோதரர் எங்களோட சகோதர சகோதரிகள் எங்களுக்கு என்னத்தையும் செய்யலாம்
எங்களுக்கு என்னத்தையும் செய்யலாம். இதே போலதான் இன்னொரு பக்கம் பார்க்குகிற பொழுது தாய் வழி சகோதர சகோதரிகள் இவங்களையும் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு. தன்னுடைய தம்பி ஹாரூன் அலைஹி சலாம் மூசா அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கிட்ட பார்த்து சொல்றாங்க, என்ன மன்னிச்சிருங்க, நான் தவறு செஞ்சவனாக என்ன பார்க்காதீங்க என்று கேட்ட பொழுது மூசா அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம ஃபிர்லி வலி அஹி, யா அல்லாஹ் என்னையும் என் சகோதரன் ஹாரூனுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், என் பாவத்தையும் என் சகோதரன் ஹாரூனுடைய பாவத்தையும் மன்னிச்சிரியா அல்லாஹ். கனிம நன்மை சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தெளிவாக குர்ஆன் எங்களுக்கு பாடம் சொல்லி தருகிறார். சகோதரர்களே, ரமலானுடைய காலம் குர்ஆன் இறங்க பெற்ற காலம், குர்ஆன் எடுத்து பார்த்த எங்கட வாழ்க்கையில சீர்திருத்த நிச்சயம் சந்தேகமே இல்லை. ஆனா எங்களுக்கு எங்களை சீர்திருத்தத்துக்காகவே அல்லாஹ் தந்த அந்த பொக்கிஷம் குர்ஆன் ஷரீப் எங்கள்ல இருந்து நாங்க தூரமாக்கி கொண்டதுனால எங்கட வாழ்க்கையில நாங்க எங்கேயோ வழி கடந்து வழி வழி அதாவது வழி தவறி நாங்க போய் கொண்டிருக்கிறோம். நல்லதை சொல்லி தருகிற இந்த குர்ஆனுடைய உபதேசத்தை விட்டு நீங்க எங்க போறீங்க? இந்த குர்ஆன் என்பது அகிலத்தாரை ஞாபகப்படுத்துகிற, சிந்திக்க வைக்கிற, அவர்களை வழிகாட்டுவதற்கு தரப்பட்ட வேதம் குர்ஆன். சகோதரர்களே, எனவே குடும்ப உறவுகள்ல விசேஷமானவர்கள் எங்கட உமா பாப்பாவோட சேர்த்து எங்கட சகோதர சகோதரிகள், எங்கட சகோதர சகோதரிகள் உள்ளத்துல நானும் நீங்களும் கை வச்சு கேட்டு பார்ப்போம், அப்படி எங்கட சகோதர சகோதரிகளை நாங்க அனுசரிச்சு நடக்கிறோமா? பிரச்சனை வந்துதான் இருக்கும், பிணக்குகள் வந்துதான் இருக்கும், வம்பு தும்புகள் வந்துதான் இருக்கும். எங்கட நானா எங்களை ஏசிருப்பாங்க, எங்கட தாத்தா எங்களை ஏசிருப்பாங்க, எங்கட தம்பிமார் எங்கட தகச்சிமார் கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு எங்களுக்கு எதிராக செயல்பட்டிருப்பாங்க. நல்லதார்களே, எங்கட உமா பாப்பாவுடைய சொத்தை கல்யாணம் முடிச்சு கொடுக்கப்படுகிற நேரத்துல பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுத்திருப்பாங்க, அதனால பின்னால பிரச்சனை வந்திருக்கும். இப்ப உள்ள நிலைமையில யாரு என்ன பிரச்சனை பட்டு தவறு செஞ்சாலும் அல்லாஹ் என்ன சொல்லுகிறானே, நீ மன்னித்து விடு, நீ விசாலமான நிலைமையை உன் உள்ளத்துல ஏற்படுத்திக்கோ, யாருடைய தவறு செஞ்சாலும் நீ தாழ்ந்துகொள், யாரு பணிவு தன்மையோடு நடப்பாங்களோ அல்லாஹ் அவர்களை உயர்த்துவான் சொல்லி இருக்கிறானே, இந்த தன்மையோடு நான் வாழுகிறேனா, இந்த தன்மையோடு நான் வாழுகிறேனா? இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குடும்ப உறவுகளை சகோதர சகோதரத்துவ உறவுகளை பிரிச்சு கொண்டாங்க. சகோதரர் பாப்பட சொத்து பிரிக்கிறதுல, உம்மட சொத்து பிரிக்கிறதுல, நானட சொத்து கிடைக்கலன்றதுல. கனிமான சகோதரர்ல, இஸ்லாமிய சட்டத்தை பாருங்க, எங்கட முன்னோர்கள் இந்த நாட்டுல நாங்க சிறுபான்மை இனமாக இருந்தாலும் இஸ்லாமிய அடிப்படை சட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், இஸ்லாமிய தனித்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு முன்னாலேயே வெள்ளக்காரர்காரர்கள் ஆட்சி செஞ்ச காலத்திலேயே எங்கட முன்னோர்கள் பாதுகாத்து தந்ததுல தான் இன்றைக்கு நாங்க இஸ்லாமிய தனியார் சட்டம் என்ற நியமத்தை நாங்க அனுபவிக்கிறோம். இஸ்லாமிய தனியார் சட்டம் நாங்க நீங்க நினைக்க கூடாது, இந்த அரசாங்கம் இதுக்கு முன்ன அரசாங்கம் அல்லது அதுக்கு முன்னால் அரசாங்கம் அல்லது நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு பிறகு உருவாக்கப்பட்டதல்ல இஸ்லாமிய, இலங்கையில இஸ்லாமிய தனியார் சட்டம் என்பது இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு முன்னரே எங்களுடைய மூத்தவர்கள் முன்னோர்கள் உலமாக்கள் பாதுகாத்து தந்திருக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்திலே. அதுல ஒன்றுதான் சகோதரர்களே, வராசத் என்று சொல்லுகிற சொத்து, யாராவது ஒஃபாத் ஆயிட்டா அவருடைய சொத்தை பிரித்து அவருடைய சொத்தை பங்கீடு செய்து கொடுக்குகிற அந்த அனந்தர சொத்துரிமை இருக்குகிறதே, இதுவும் எங்களுடைய இஸ்லாமிய தனியார் சட்டத்தில் இஸ்லாமிய தனித்துவத்தோடு இன்னும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எங்கட மக்கள் இதை தெரியாமதான் மௌத்தா போறதுக்கு முன்னால யாராவது ஒரு லோயரை பிடிச்சி ஒரு பக்தரை பிடிச்சி என்ன செய்யறாங்க, அவருக்கு அவருடைய பீஸை கொடுத்து அங்க உயிரில் எழுதுறாங்க, நான் மௌத்தா போனதுக்கு போற இந்த கடை இன்னா இருக்கு, இந்த ஊடு இன்னா இருக்கு, இந்த தோட்டம் இப்படி பிரிங்க, இந்த வயலை இப்படி பிரிச்சு கொடுங்க. எழுத வேண்டிய எந்த அவசியம் இல்ல சகோதரர்களே, அல்ல அழகாக அவர்களுடைய சட்டங்களை தொகுத்து தந்திருக்கிறார். யார் யாருக்கு என்னென்ன பங்கு போகணும், பாப்பா மௌத்தா போனா பிள்ளைகளுக்கு என்ன பங்கு போகணும், ஆம்பளை பிள்ளையா இருந்தா பொம்பளை பிள்ளையா இருந்தா என்னது, உம்மா மௌத்தா போனா எப்படி பங்கு பிரிக்கணும், கணவன் மௌத்தா போனா மனைவிக்கு என்ன ஹக்க கொடுக்கணும், மௌத்தா போன கணவனுக்கு பிள்ளைகள் இருந்தால் மனைவியுடைய ஹக்கு எவ்வளவு குறையும், பிள்ளைகள் இல்லாட்டி மனைவியுடைய ஹக்கு எவ்வளவு கூடும், மனைவி மௌத்தா போனா மௌத்தா போன மனைவிக்கு பிள்ளைகள் இருந்தால் கணவனுடைய ஹக்கு எவ்வளவு குறையும், அப்படி பிள்ளைகள் இல்லண்டா கணவனுடைய ஹக்கு எவ்வளவு கூடும்,
ஒரு சகோதரன் வபாத்தானா, அந்த சகோதரனுக்கு என்ன பங்கு போகும்? பேர பிள்ளைகளுக்கு என்ன பங்கு போகும்? சாச்சா பெரியப்பமானுக்கு என்ன பங்கு போகும்? அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன பங்கு போகும்? மிக தெளிவாக குரான் இருக்கிற சகோதரன், இது நாங்க நீங்க படிக்காம தானே சகோதரனுக்கு சொத்து பங்கீடு செய்கிறதுல எவ்வளவு பெரிய மோசங்கள் நடக்குது, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற சொத்து செல்வங்களுக்காக வேண்டி அடிதடியும் பிரச்சனைகளும் போலீசும் கையுமா கோர்ட்டும் படியுமா ஏறி எங்க மக்கள் சீரழிதான். அல்லாஹ் எவ்வளவு சிம்பிளா தந்திருக்கிறார். இன்றைக்கு அல்லாஹ் தந்த மார்க்கத்தை நாங்க அனுபவிக்க தவறினோ, அதை வாழ்க்கையில செயல்படுத்த தவறினோ, அதனால அல்லாஹ்களை சோதிக்கிறான், அதனால அல்லாஹ் சோதிக்கிறான். கனிமான சகோதரர்களே, இதே போலதான் சகோதரர்களே, சாச்சா பெரியப்பாமாருடைய சாச்சி பெரியம்மாருடைய உறவுகள், கனிமான சகோதரர்களே, இது எல்லாம் எங்களோட குடும்ப உறவு என்று வருகிறது. குடும்ப உறவு எந்த அளவுக்கு நாங்க பாதுகாப்போமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துவார், அவருடைய அருளோடு நீங்கள் சேர்த்துக் கொள்வார். குடும்ப உறவை நாங்க பிரிக்க பிரிக்க, நாங்க ஒதுங்க ஒதுங்க, அல்லாஹ்வுடைய அருள் அல்லாஹ்வுடைய அன்பிலிருந்து அல்லாஹ் எங்களை ஒதுக்கி கொண்டே இருப்பான், அல்லாஹ் எங்களை தூரமாக்கி கொண்டே இருப்பான். கனிமான சகோதரர்களே, இந்த உலகத்துல அடுத்தாக்களுக்கு அநியாயம் செஞ்சுட்டு குடும்ப உறவுகளை பிரிச்சு நடந்து நாங்க உலகத்துல நிரந்தரமாக வாழ போறவங்க இல்லையே, நானும் தான் நீங்களும் தான், ஏதோ ஒரு நிரந்தரம் தான் போக போறோம். மௌத்தா போகுகிற பொழுது நாங்க என்னத்தை கொண்டு போக போறோம்? நாங்க உலகத்துல செஞ்ச சாலிஹான அமல்களை தவிர வேற எதையும் நாங்க கொண்டு போக போறதில்லை. சகோதரே, இந்த வராசத்தின் விஷயத்த ஒரு விஷயத்த முக்கியமா சொல்லணும். சில நேரங்கள்ல அப்பாமார் பாட்டன் கூட்டன்மாருடைய சொத்த பேர பிள்ளைகள் அனுபவிக்கிறாங்க. இந்த பேர பிள்ளைகள் நினைச்சு கொள்றாங்க, ஏண்ட அப்பா ஏண்ட பாட்டன் ஏண்ட கூட்டன் நிறைய சொத்து செல்வங்களை சேர்த்து தந்துட்டு போய்க்கிறார்னு இவர் டோன்ட் கேர், கணக்கு இல்லாம செலவு செய்கிறார். ஆனா அதே பேர பிள்ளை இப்படி கொஞ்சம் யோசிக்க பார்க்கணும், என்னண்டா ஏண்ட அப்பாவுக்கு ஏண்ட பாட்டன் கூட்டனுக்கு வேற பிள்ளைகள் இருந்து அவங்களுக்கு போக வேண்டிய பங்கு போகாம ஏண்ட பாப்பா மொத்த சொத்தையும் எடுத்துக்கொண்டாரா, அதனால இவ்வளவு பெரிய சொத்து எனக்கு வந்துருச்சா என்று பேர பிள்ளைகள் யோசிக்கும். இன்னைக்கு நிறைய இடங்களை பாக்குறோம், அப்பா அம்மா பாட்டன் கூட்டன் சொத்தை வச்சு கொண்டு பேர பிள்ளைகள் சின்ன பின்ன மாக்குறாங்க, கடைசியில தன்னுடைய ஜனாதாவுக்கு கபருடைய துணைக்கு பணம் இல்லாம மௌத்தா போறாங்க. அடிப்படை எடுத்து பார்த்தா அடுத்தவர்களுக்கு போய் சேர வேண்டிய ஹக்குகள் கொடுக்கப்படல, அல்லாஹ் மௌத்துடைய நேரத்தை அவர் சோதித்து இருக்கிறார். இன்னைக்கு நிறைய நம்ம பார்க்கணும், நிறைய பார்க்கணும். எனவே வெளிமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமைக்குரியவர்களே, இந்த விஷயத்துல கூடுதல் கவனம் செலுத்தணும். உலகத்துல நாங்க எவ்வளவுதான் படோடோபமான வாழ்க்கையே, எங்கட வாப்பா எங்கட பெரியப்பா எங்கட பாட்டன் கூட்டன் விட்டு சென்ற சொத்துக்களை வச்சு நாங்க டாம் டீம்டு வாழ்ந்திருந்தாலும் கூட, நாங்க சுபகோபங்களா வாழ்ந்திருந்தாலும் கூட, யாருக்காவது அநியாயம் செஞ்சுட்டு ஒப்பாட்டாக இருந்தா, எங்களால் அநியாயம் செய்யப்பட்டவர்கள் அவர்களுக்கு ஒரு சமயம் தெரியாமலும் இருக்கலாம், தெரிஞ்சும் இருக்கலாம், ஆனா நாளை மறுமையில அந்த அநியாயங்களை சும்மா விடாது. சில நேரங்கள் நாம பெரிய அமல்கள் மூட்டை மூட்டையா மனமலையா அமல்கள் செஞ்சிருக்கோம், நல்ல சந்தோஷமாக உலகத்தை முடிச்சிருவோம், நாளை மறுமையில நாளை மறுமையில சில நபர்கள் வந்து அல்லாஹ்ட்ட முறைப்பாடு செய்வாங்க, யா அல்லாஹ் உலகத்துல வாழுகிற பொழுது இந்த மனிதன் எனக்கு வரவேண்டி இந்த சொத்தை அபகரிச்சு கொண்டான், யா அல்லாஹ் எனக்கு வரவேண்டி இந்த ஹக்க தராம தடுத்தான், யா அல்லாஹ் எனக்கு வந்து சேர வேண்டிய இந்த நிலைமைகளை என்னை வந்து சேராமல் தடுத்தவன், யா அல்லாஹ் எனக்கு அநியாயம் செஞ்சவன், யா அல்லாஹ் பலரும் எங்களுக்கு எதிராக அல்லாட்ட வந்து சிபார் அதா அல்லாட்ட வந்து முறைப்பாடு செய்வாங்க என்பது ஹதீஸ் ஷரீஃப்ல நாங்க பார்க்கிறோம். எனவே கண்ணியமான அன்பு சகோதரர்களே, அப்பேற்பட்ட அதாவது துருப்பாக்கியவான்களாக உலகத்துல பெருசு பெருசா அமல் செஞ்சோம் நினைக்கிறோம், ஆனால் மறுமையில நாங்க செஞ்சாமல் இன்னொரு ஆக்கள் தூக்கிட்டு போயிருவாங்க. யாரு? உலகத்துல எங்களால அநியாயம் செய்யப்பட்டவர்கள். அல்லாஹ் மலக்குமார்களை பார்த்து சொல்வானா, அந்த அநியாயம் செய்யப்பட்டவர்கள் வந்து கேட்டுகிற பொழுது இந்த நன்மை செஞ்சிட்டு வந்தவர் அநியாயக்காரர் என்று ஊர்ஜிதமாகிறது, அவருடைய நன்மைகள் அந்த அநியாயம் செய்யப்பட்ட மக்களுக்கு கொடுத்துருங்க. இவர் சம்பாதிச்ச எல்லா அமைகளும் மலை போல இருந்தது, அப்படியே கரைஞ்சு போகும். இவ குடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா முறைப்பாட்டாளர்கள் இன்னும் கோடியில நிப்பாங்க. இப்ப அல்லாஹ் மலக்குமார்களை பார்த்து சொல்வானா, இவருடைய நன்மைகள் எதுவுமே இல்ல, அதனால அநியாயம் செஞ்சவங்க அவங்க ஏதாவது பாவங்கள் செஞ்சிருந்தா அந்த பாவங்களை இவர் மீது சுமத்தாட்டுங்க. எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அநியாயம். நால மறுமையில கிடைக்கிற வெற்றி தான் வெற்றி, தோல்வி தான் தோல்வி. சஹாபாக்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மனில் முஃப்லிஸ், முஃப்லிஸ்னா யாருன்னு தெரியுமா? நாங்க நீங்க சொல்றோமே பெரிய கோடீஸ்வரனா இருந்தாரு, இருக்கிறத எல்லாம் இல்லாம போச்சு, பங்களோட்டு ஆகிட்டார். சஹாபாக்கள் அப்படிதான் சொன்னாங்க, பணம் இருந்துச்சு இல்லாம போச்சு, யாரும் யார் சொல்லலாம், இவர்தான் முஃப்லிஸ். நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மையான முஃப்லிஸ் அவர் அல்ல,
உண்மையான முஸ்லிஸ் யாருந்தா உலகத்துல நிறைய அமல் செஞ்சு கொண்டு நாளை மறுமையில் அல்லாட்ட போய் இருப்பாரு. ஆனால் அவரால் அநியாயம் செய்யப்பட்ட மக்களுடைய முறைப்பாட்டின் காரணமாக இவருடைய அமல்கள் எல்லாம் கரைஞ்சி போயிடும். எல்லா அமல்களும் அடுத்தாக்கள் எடுத்துக்கொண்டு போயிருவாங்க. இவர் தான் உண்மையான நானும் நீங்களும் என் உள்ளத்தை தொட்டு நாங்க எங்களை கேள்வி கேட்டு பார்ப்போம். இப்பேற்பட்ட துருப்பாக்கிய ஒரு நிலைமையில நான் ஆகணுமா, இந்த நிலம் ஆகிருமா, அப்பனா நான் என்ன செய்யும்? தெளிவாய் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட உள்ளத்துல உங்களை பத்தி முதல்ல கேள்வி கேளுங்க. நீங்க உங்களை பத்தி அடுத்த கேட்க தேவையில்லை. கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி லாயர்மாருக்கு தள்ளி கொடுத்து வாதாடி அவருடைய வாதாட்டத்தினுடைய வெளிப்பாடு அவருடைய வாதாட்டத்தை வச்சு அடுத்தவன் சொத்தை பராண்டிறீங்க. சுபகோ சுபகோபனம் நீங்க அனுபவிக்க தேவையில்லை. முதல்ல அடுத்தவன் சொத்தை வாதாட்டத்தின் மூலம் பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாலே நான் கேட்கறது நியாயம்தானா? இந்த சாச்சா பெரியப்பாட பிள்ளைகளுக்கும் போக வேண்டிய ஹக்க நான் மட்டும் அனுபவிக்கிறேனே, இந்த சாட்சி பெரியம்மாவுக்கு போக வேண்டிய ஹக்குகளை நான் மட்டும் அனுபவிக்கிறேனே, இது நியாயம் தானா என்ற உபர உள்ளத்துல முதல்ல கேள்வி கேட்டு இஸ்தப்தியல்பம். எத்தனைய குடும்பங்கள் சகோதரர்களே உரிமைகள் பறிக்கப்பட்டதனால நடு ரோட்ல இருக்கிறாங்க. எங்களோட குடும்பங்களையும் இருப்பாங்க, எங்களோட குடும்பங்களையும் இருப்பாங்க. கனிமனன் சகோதரர்களே, இந்த உலகத்துல நாங்க எதை செஞ்சாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சிந்தனை வேணும். அல்லாஹ் எனக்கும் தான் உங்களுக்கும் தான் இந்த உலகத்துல வாழுகிற ஈமானுடைய மக்கள் எல்லாருக்கும் சொல்கிற அல்லாஹ்வுடைய நசீஹத்தால், ஈமானுடைய மக்களே, வலா தமூத்துன்ன இல்லா வான்டு முஸ்லிமும், மௌத்த நம்பி இருக்கிற நீங்க மௌத்தா போகுகிற பொழுது உண்மையான முஸ்லிம்களாக ஒப்பாத்தாகுங்க. உண்மையான முஸ்லிம்களாக இல்லாம ஒப்பாத்தாகிறாதீங்க. உண்மையான முஸ்லிம்களாக இல்லாம ஒப்பாத்தாகிறாங்க. சும்மா பேருக்கு முஸ்லீமாக நடிச்சு ஒப்பாத்தாக தேவல சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு ரமதான் வந்தா கியாமுல்லைல் விட மாட்டாரு, எங்க ஹரமுக்கு போயிருவாரு கியாமுல்லைலுக்காக வேண்டி. சதக்கா தான தர்மங்கள் கொடுக்கறதுல அவரை விட்டு ஆள் இல்ல. இப்படி எல்லாம் நல்லவர்கள் நல்ல முஸ்லீம் என்பதற்கான வரை விளக்கம் நாங்கள் சொல்கிறோம். சஹாபாக்கள் நல்ல முஸ்லீம் என்பதற்கு வரை விளக்கம் கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஸ்லிமு உண்மையான முஸ்லிம் தான் யாரு, மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிஸானிஹி வயதிஹி, எந்த முஸ்லிமுடைய நாவை விட்டும் அவருடைய கையை விட்டும் ஆமத்தத்துல இவனுடைய எந்த ஒரு அநியாயத்தினால யாரும் பாதிக்கப்படாம யாரும் ஒரு முஸ்லீம் ஒரு அநியாயம் செய்யாதவனா உலகத்துல வாழுகிறானோ அவன் தான் சிறந்த முஸ்லீம் சொன்னாங்க. நாங்க நிறைய தொழிலாம் சொல்லுதில்லை, நிறைய பராணுவதெல்லாம், சரதான நோன்பு போக சுண்ணத்தான் நோன்புகள் நிறைய நோட்கலாம், சதக்கா தான தர்மங்கள் நிறைய செய்யலாம். ஆனா அடுத்தவருடைய ஹக்குகள் விசேஷமாக எங்க குடும்ப உறவுகளுடைய ஹக்குகள்ல நாங்க பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தோம், நிச்சயமாக நான் உண்மையான முஸ்லீமாக ஆகிறார். வெளிநகரத்தில் எல்லாரும் பேசுவாங்க, நல்ல ஒரு மனுஷன் வஃபாத்தாகிறார், நல்ல மனுஷன் வஃபாத்தாகிறார். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில குடும்ப உறவுகளை பிரித்த, குடும்ப உறவுகள் ஹக்குகளை கொடுக்காத, குடும்ப உறவுகளை மதிக்காதவன் வஃபாத்தாகுகிறான் என்பதுதான் அல்லாஹ்வுடைய பார்வையில அல்லாஹ்வுடைய முடிவில் இருக்கும் சகோதரர். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிற குடும்ப உறவுகளை மதிக்குகிற நல்லவர்களாக, அப்பேற்பட்ட விசாலமான உள்ளம் உள்ளவர்களாக, அடுத்தவர்கள் செய்த தவறுகளை மன்னித்து மறந்து விடுகிற நிலைமையை அநியாயம் செஞ்சிருப்பாங்க. நாங்க மக்லூம்களாக, நாங்க அநியாயக்காரர்களாகவும் இருப்போம். ஆனா நாங்க அநியாயக்காரர்களாக இருந்து அந்த அநியாயக்காரர்களை, அநியாயம் செய்யப்பட்டவர்களாக இருந்து எங்களுக்கு செஞ்ச அநியாயத்தை நாங்க மன்னிச்சோம் சொன்னா அல்லாஹ் மிகப்பெரிய அந்தஸ்தனால மறுமையில சூனத்துல தருவார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சிரிச்சு கொண்டு அப்படியே இருந்து தலையை தூக்குறான். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா போன்ற சஹாபாக்கள் அந்த மஜ்லிஸ்ல இருந்து ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களோட பற்களை உங்களோட முகத்தை சிரித்த முகமாக ஆக்கி வைப்பானாக. என்ன யா ரசூலல்லாஹ் விசேஷமா சிரிச்சீங்க, என்ன விசேஷமா சிரிச்சீங்க? கனிமான சகோதரர்ல நபி சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க, இடையில அழுந்தாங்கன்னு ஹதீஸ்ல ஒரு ரெண்டாவது பாவம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் எனக்கு செய்தி தந்தான், நால மறுமையில ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்துல வந்து, யா அல்லாஹ், இந்த மனிதன் எனக்கு முறை எனக்கு அநியாயம் செய்தான் என்று முறைப்பாடு செய்வான். அந்த நேரத்தில் முறைப்பாட்டாளன அந்த முறைப்பாடு செய்கிறவன் அல்லா சொல்வானா, உன் தலையை கொஞ்சம் மேல தூக்கி பார். அந்த மனிதன் மேல தூக்கி பார்க்குகிற பொழுது சுவர்க்கத்துடைய அலங்காரங்கள், சுவர்க்கத்துடைய காட்சிகள் அவனுடைய கண்முன்னே தென்படுகிறது. இந்த மனுஷன் சிந்தனை மாறி போச்சு. இப்ப அல்லாட்ட கேட்பான, யா அல்லாஹ், இவ்வளவு அழகான சுவர்க்கத்தை படைச்சு வச்சிருக்கிறாயே, யாருக்கு கொடுப்பாயா அல்லாஹ்? இவ்வளவு பெரிய சுவர்க்கத்தை அடைஞ்சு கொடுத்ததுக்காக வேண்டி ஒவ்வொருத்தரும் பெரிய விலைகள் கொடுக்க வேண்டுமே யா அல்லாஹ்? அல்லா அந்த மனுஷனை பார்த்து சொல்வானா, உன்னாலையும் அந்த சுவர்க்கத்தை அடைஞ்சு கொள்ள முடியும், உன்னாலையும் அந்த சுவர்க்கத்தை அடைஞ்சு கொள்ள முடியும். கனிமான சகோதரர், இப்ப இந்த மனுஷன் கேட்பானா, எதையால் அடைஞ்சு கொள்ள முடியுமா? அப்படி என்கிட்ட ஒரு நன்மையும் இல்லையா அல்லாஹ்? அல்லாஹ் சொல்வானாம், அந்த மனிதனை பார்த்து, நீ எந்த சகோதரன் உனக்கு அநியாயம் செய்தாய், உனக்கு எந்த சகோதரன் அநியாயம் செய்தான் என்று என்னிடத்துல முறைப்பாடு செய்தாயோ, அந்த சகோதரனை நீ இன்றைக்கும் மன்னிக்கலாம். இதனால மறுமையில் உள்ள விஷயம், அந்த சகோதரனை நீ இன்னைக்கும் மன்னிக்கலாம். அப்படி அந்த சகோதரனை நீ மன்னித்தால், அந்த மன்னிப்பினுடைய பிரதிபலன் நீ தரையை தூக்கி பார்த்த அந்த சுவர்க்கத்துக்கு நீ போய் சேரலாம். அல்லாஹ் நல்லதார்களே, அல்லாஹ்ரபுல் ஆலமீன் யாருக்கும் அநியாயம் செய்ய விரும்புறதில்லை. ஆனா எங்களால் அநியாயம் செய்யப்பட்டவங்க நால மறுமையில அப்படி எங்களை மன்னிப்பாங்களா இல்லையா என்பதற்கு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற இக்தியார், அவங்க நாடுனா மன்னிக்கலாம், நாடு இல்லாண்டா மன்னிக்காமலும் இருக்கலாம். அவங்களுமே எந்த தவறும் இல்லை. கனிமன் சகோதரே, இந்த நேரத்தில் அந்த மனிதன் சொல்லுவானா, யா அல்லாஹ், அவரை நான் மன்னிச்சுட்டேன் யா அல்லாஹ், நான் மன்னிச்சுட்டேன் யா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ப அந்த மனுஷனை பார்த்து சொல்லுவானா, நீ எந்த சகோதரன் உனக்கு அநியாயம் செய்தான் என்று முறைப்பாடு செய்தாயோ, நீ அவனை மன்னிச்சிட்டதனால இப்ப நீ அவனுடைய கைய புடிச்சு கொண்டு ஃபது குலா அல் ஜன்னா, ரெண்டு பேருமே சுவர்க்கத்துக்கு போங்க. அந்த உள்ளம் எனக்கும் உங்களுக்கும் வரணும் சகோதரன், எனக்கும் உங்களுக்கும் வரணும். உலகத்துல மன்னிப்போம், உலகத்துல மன்னிப்போம், உலகத்துல மன்னிக்குகிறதுனால அல்லாஹ் எங்களை உயர்வாக்குவான் என்பதுல சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை. மன் தவாலா ரஃபஅஹுல்லாஹ், இந்த வார்த்தை அடிக்கடி பேசுங்க, பிள்ளைகள்கிட்ட முதாக்கரா செய்யுங்க, வீட்டுல போர்ட்ல எழுதி வைங்க சகோதரன். யார் அல்லாஹ்வுக்காக உலகத்துல பணிவு தன்மையோடு நடப்பாங்களோ அல்லாஹ் அவருடைய வாழ்க்கைய அல்லாஹ் உயர்த்துவான். இது அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருக்கிற வாக்குறுதி. இது அப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு குணத்தை, உயர்ந்த சிந்தனையை கொள்ள ரஹ்மான் இந்த ரமலானுடைய காலத்துல எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. நாம் நோற்று நோன்புகளையும் ஏனைய நல்ல கடமைகளையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. நாம் செய்த தவறுகளை அல்லாஹ் மன்னித்து தந்தருள்வானாக. நமக்கு யாரேனும் தவறு செய்திருந்தால் அவர்களையும் மன்னிக்க வேண்டும் என்ற சிந்தனையையும், மன்னித்து விட்டோம் என்ற அந்த நிலைப்பாடையும், அந்த தவறுகளை மறந்து விட்டோம் என்ற அந்த உறுதிப்பாட்டையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் விசேஷமாக எதிர்காலத்தினுடைய சந்ததியினர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஆவானா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.